الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله بن ديار هلي உங்களுக்கு முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய தூதர் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். நாம் தொடர்ந்து படித்து வருகிற பாடம் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், சஹீஹுல் புகாரியில் கிதாப் அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவை உறுதியாக பற்றி பிடித்தல் என்ற அத்தியாயத்தை நாம் படித்து வருகிறோம். அதிலே பல விளக்கங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வந்திருக்கின்றீர்கள். முடிந்த அளவு அவற்றை நினைவுபடுத்திக் கொண்டிருங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதிலே நல்லருள் புரிவானாக. இன்று அந்த பகுதியில் நாம் படிக்க இருக்கின்ற பாடம் நான்காவது பாடம். இந்த பாடத்தின் தலைப்பு அல் இக்திதா பி அஃஆலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக, இந்த பாடத்திற்கு இப்படி தலைப்பு வைத்திருக்கிறார்கள். நபி உடைய செயல்களை பின்பற்றுதல். அல் இப்திதா என்றால் ஒருவரை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு, ஒருவரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு, ஒருவரை நமக்கு தலைவராக எடுத்துக்கொண்டு அவருடைய செயல்கள் அனைத்தையும் அப்படியே அவர் செய்கிற முறைப்படி செய்வது. அதற்கு அரபியில் என்ன சொல்லப்படும்? இக்திதா, முக்ததி, இக்திதா. இக்ததா, இக்ததி, இக்திதா அன் ஃபஹுவ முக்ததி. முக்ததி பின்பற்றுபவர், இக்திதா பின்பற்றுதல். இப்போது இந்த உதாரணத்தை உங்களுக்கு கூறியதால் இந்த வார்த்தையின் ஆழம் உங்களுக்கு இப்போது மிக விரிவாக தெரிய வரும். இமாம் உட்கார்ந்தால் உட்கார்வார், இமாம் எழுந்தால் எழுவார், இமாம் சலாம் கொடுத்தால் சலாம் கொடுத்து விடுவார். இப்படி இமாமுடைய அனைத்து செயல்களையும், அனைத்து அமைதிகளையும், அனைத்து விதமான அந்த அமல்களையும் அப்படியே அவரோடு சேர்ந்து 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 செய்கிற அந்த தொழுகையாளிக்கு பெயர் முக்குத்ததி என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பல உதாரணங்களை சொல்வதாக இருந்தால் குத்வத்துன் என்று சொல்வார்கள், காயித் என்று சொல்வார்கள். இப்ப தமிழ்நாட்டில் கூட காயித மில்லத்துன்னு சொல்றாங்கல்ல, காயித், அதாவது வழி நடத்தக்கூடியவர். எல்லாம் இந்த வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். இப்ப நாம் முஸ்லிம்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக, குத்வத்துன், அவர்களை நாம் நம்முடைய முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இஸ்லாமுடைய அடிப்படை, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படை. இந்த விஷயத்தை தான் இந்த பாடத்திலே வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலே குறிப்பாக இன்றைய இந்த பாடத்திலே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் இக்திதா பி அஃஆல். அஃஆல் என்பது உங்களுக்கு தெரியும், ஃபிஅலுன் உடைய பன்மை அஃஆல். ஃபிஅலுன் என்றால் செயல், அஃஆல் செயல்கள். அப்ப நபியுடைய செயல்களை பின்பற்றி செய்தல், நபி செய்தவாறு நபியுடைய செயல்களை நாமும் செய்தல், சரியா? இந்த இடத்தில் இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இதற்கு முன்பு குர்ஆனுடைய சில வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். சூரத்துல் அஹ்சாப் உடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹுவின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன இதற்கு பொருள்? நீங்கள் எதை செய்ய வேண்டுமானாலும் அல்லது எதையும் விட வேண்டுமானாலும் அதற்கு முன்மாதிரியை நீங்கள் நபியுடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும். நபி செய்தால் செய்வது, நபி செய்யவில்லை என்றால் அவற்றை விட்டு விலகி விடுவது, இதுதான் உஸ்வா. பிறகு சூரத்துல் ஹஷ்ருடைய 7வது வசனம், அல்லாஹ் கூறுகிறான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு, ரசூல் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தாரோ, மார்க்கமாக எதையெல்லாம் உங்களுக்கு போதித்தார்களோ, ஃபஹுதூஹு, அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுவிடாதீர்கள். சூரத்துல் ஹஷருடைய 7வது வசனம். சூரத்து ஆல இம்ரானுடைய 31வது வசனம், ரொம்ப பிரபல்யமான வசனம், பல முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்ப நபியை பின்பற்றுங்கள் என்றால் அதற்கு ஏதாவது அல்லாஹு தஆலா ஒரு வரையறையை வைத்திருக்கிறானா, இந்த அளவு தான் நபியை நீங்க பின்பற்றணும், இதுக்கு மேல பின்பற்றக்கூடாது என்று, அல்லது இந்த விஷயத்தில் தான் நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இந்த விஷயத்தில் நீங்கள் நபியை பின்பற்றவில்லை என்றால் பரவாயில்லை என்று அல்லாஹ் ஏதாவது நமக்கு அந்த பாகுபாடு காட்டியிருக்கிறானா? இல்லை. நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தால், உங்களுக்கு அல்லாஹுடைய முஹப்பத்து இருக்கிறது என்றால் நீங்கள் நபியை பின்பற்றுங்கள், அவ்வளவுதான். அப்ப நபியினுடைய அனைத்து சொல் செயல்களிலும் ஒரு முஸ்லிம் அந்த நபியை பின்பற்றி ஆக வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அதுபோன்று சூரத்துல் ஆராஃபுடைய 158வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நபியை இத்திபா செய்யுங்கள். பாருங்க, ஒரு வார்த்தை இப்திதா என்ற வார்த்தையை பாடத்தினுடைய தலைப்புல படிக்கும். இப்ப குரான்ல எந்த வார்த்தையை படிக்கிறோம்? இத்திபா என்ற வார்த்தையை படிக்கிறோம். புரியுதா புரியலையா? இப்ப என்ன வித்தியாசம் இருக்கிறது? இத்திபா, இப்ப உதாரணத்திற்கு இவர் முதலாவது நபர், இவர் அடுத்த நபர், இவர் சென்று கொண்டே இருக்கிறார், இவருக்கு பின்னால் இந்த மனிதர் சென்று கொண்டே இருக்கிறார். இப்போது சொல்லப்படும் இவரை இவர் பின்தொடர்கிறார், இத்திபா தபிஅத்துஹு. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இந்த இத்திபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதுபோன்று ஹதீஸுகளிலே இந்த இப்திதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பல வார்த்தைகளை பயன்படுத்தி நபியை பின்பற்றுவதை நமக்கு வலியுறுத்தப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை, அதாவது நபியை பின்பற்றணும், இது மைய கருத்து. இதை சொல்வதற்கு குரானும் ஹதீஸும் எத்தனை வார்த்தைகளை கையாளுகின்றன என்றால், நபியை பின்தொடருங்கள், இது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நபியை பின்பற்றுங்கள், பின்தொடருங்கள், பின்பற்றுங்கள். பிறகு நபியை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள், நபியை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள், நபியை உங்களுடைய தலைவராக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப இத்தனை வார்த்தைகளை கொண்டு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு இந்த நபியை பின்பற்றுவதை கூறுகிறது என்றால், இதற்கு என்ன விளக்கம் என்றால், ஒரு முஸ்லிம் அவன் தன்னை முஸ்லிம் என்று உணர்ந்தால், நபியை புறக்கணிப்பதற்கு, நபியின் சொல் செயல்களை புறக்கணிப்பதற்கு, அல்லது இதில்தான் நான் நபியை பின்பற்றுவேன், இதில் நான் என் மனைவியை பின்பற்றுவேன், அல்லது என்னுடைய ஊர் மக்களின் வழிமுறைகளை பின்பற்றுவேன் என்று பாகுபடுத்தி பிரித்து பார்ப்பதற்கு எந்த விதமான வழியையும் அனுமதியையும் அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே முஸ்லிம்களுக்கு விடவில்லை. இந்த விஷயம் புரியுதா புரியல? புரிஞ்சா இல்லையா? புரியுதா இல்லையா? என்ன, பள்ளிவாசலிலே ரசூலை பின்பற்றுவோம், அரசியலிலே ரசூலை பின்பற்ற மாட்டோம். பள்ளிவாசலிலே ரசூலை பின்பற்றுவோம், ஆனால் சமூக கலாச்சாரத்திலே ரசூலை பின்பற்ற மாட்டோம். இந்த நிலைப்பாட்டை இன்று நாம் இந்த உலகத்திலே பார்த்து வருகிறோம். தொழுகை மஸ்ஜிதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி, அதுபோன்று நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தபடி இபாதத்துகளிலே ரசூலை ஏற்றுக்கொள்வதற்கு முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அரசியலில், பொருளாதாரத்தில், சமூக கலாச்சார வாழ்க்கையில் வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த அடிப்படையை எப்படி புரிய வேண்டுமோ அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளாததுதான் காரணம். இதனால்தான் தொழுகையிலே எப்படி கையை உயர்த்த வேண்டும், எப்படி கையை கட்ட வேண்டும், என்ன ஓத வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுது காட்டினார்கள் என்றெல்லாம் சுன்னத்தை அறிந்து பின்பற்றுகிற முஸ்லிம்கள் வெளி வாழ்க்கையில் வந்தவுடன் யூதர்களுடைய கலாச்சாரத்தை, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை, பிற மத கலாச்சாரங்களை வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்கிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த அடிப்படையை புரியாததுதான். அதாவது நபி முன்மாதிரி அல்லது நபியை பின்பற்ற வேண்டும் என்பதை வணக்க வழிபாடுகளில் மட்டும் சுருக்கிக் கொண்டார்கள். ஏனைய விஷயங்களில் தங்களை சுதந்திரமானவர்களாக அவர்கள் எண்ணுகிறார்கள், கருதுகிறார்கள். இது அடிப்படை தவறு. முஸ்லிமை பொறுத்தவரை அனைத்திற்கும் அவனுக்கு வழிகாட்டி ஒரே ஒரு வழிகாட்டிதான். முஸ்லிமை பொறுத்தவரை வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் அவனுக்கு ஒரே ஒரு இமாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை வழிநடத்தக்கூடியவர், அவனுக்கு நேர்வழியை காட்டக்கூடியவர், அவனுடைய தலைவர், அவனுடைய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளை சொல்லக்கூடியவர், இம்மை மறுமைக்குண்டான நல்வழியை காட்டக்கூடியவர் என அனைத்திற்கும் நமக்கு ஒரே ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர்கள்தான் ரசூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை தான் இமாம் அவர்கள் இந்த இடத்திலே பின்வரும் ஒரு ஹதீஸை வைத்து நமக்கு உறுதியாக சொல்கிறார்கள். பாபுல் இக்திதா பி அஃஆலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய செயல்களை அப்படியே பின்பற்றிக் கொள்ள வேண்டும், அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். இக்திதா, இப்ப திரும்ப அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடணும். எந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடணும்? இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடியவருடைய அந்த பதம் முக்ததி. அவர் என்ன செய்கிறார்? இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டால் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லிடுறார். இவர் என்ன செய்யறாரு? இதை முடிச்சுட்டு வந்து இமாம் சொல்றத அப்புறமா பார்க்கலாம்னு நினைக்கிறாரா, அல்லது என்ன செய்யறாரு? ஒரு உண்மையான முஸ்லீமா இருந்தா தொழுகைக்கு காமத்து சொல்லிட்டாங்க, இமாம் தக்பீர் சொல்லிட்டாங்க, அப்புறம் பேசுறேன்னு கட் பண்றாரு, அப்புறம் சந்திக்கிறேன்னு எல்லாத்தையும் எல்லா தொடர்புகளையும் துண்டிக்கிறார், அதுக்கப்புறமா வந்து நின்றுறாரு. அவர் யாரு எவரெல்லாம் பாக்குறது இல்ல. யாரு? தொழுகை நடத்தக்கூடியவரு, நம்ம ஊரை சேர்ந்தவரா, வெளியூரா, தமிழ் பேசுறவரா, உருது பேசுறவரா, அதெல்லாம பாக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறது இல்ல. அவர் கருப்பா, வெள்ளையா, சிவப்பா, குட்டையா இருக்காரா, நெட்டையா இருக்காரான்னு பாக்குறாங்களா? பாக்குறது இல்ல. அவர் அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குவுக்கு போயிட்டாரு. இப்ப நான் இப்பதானே நான் வந்து நான் இன்னும் ஓதலையே வைக்கலையேன்னு பாக்குறாங்களா? ருக்குவுக்கு போயிடுறாங்க. அவர் எந்திரிச்சா எந்திரிச்சாங்க. சில நேரங்கள் அவர் தப்பே செஞ்சிடறாரு. அப்ப நம்ம தனியா நிக்க முடியுமா? இமாம் சாஹிப் உதாரணத்துக்கு இரண்டாவது ரக்கத்துல உட்காராம எந்திரிச்சிடறாரு. பின்னாடியில இருந்து தக்பீர் சொன்னாங்க, ஆனா அவருக்கு விளங்கல, அல்லது அவர் நினைச்சுக்கிட்டாரு இது வந்து முதல் ரக்காயத்தான் நினைச்சு அவர் எந்திரிச்சிடறாரு. நம்ம உட்கார்ந்துருக்க முடியுமா? அவர் வர்றாரான்னு ஒரு சில செகண்டுகள், சில நொடிகள் பார்க்கலாம். வரலன்னு சொன்னா என்ன செய்யணும்? நமக்கு நல்லா கன்ஃபார்மா தெரிஞ்சா கூட வேற வழி இல்ல, எந்திரிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறமா அவருக்கு ஞாபகம் வந்து அவர் சைதா சேவை செஞ்சா சைதா சேவை செய்ய போறோம். புரியுதா? சில நேரங்கள்ல நமக்கு தெரியவே தெரியாது இமாம தப்பு பண்ணிருப்பாரு, ஓத வேண்டிய இடத்துல மாத்தி ஓதிருப்பார், அவர் சரிதா செய்து செய்வார். நம்ம தான் ஒண்ணுமே செய்யலையே, தப்பு நம்ம எதுக்கு செய்யணும்? நம்ம தனியா உட்கார்ந்துருக்க முடியுமா? உட்கார்ந்துருக்க முடியாது. அப்ப ஒருவரை இமாமாக நாம் ஏற்றுக்கொண்டால் அதற்கு இதுதான் பொருள். அப்ப முஸ்லிம்களாகிய நாம் ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய துன்யாவுடைய ஆகிரத்துடைய காரியங்களுக்கு இமாமாக எடுத்துக்கொண்டோம். துன்யாவுடைய ஆகிரத்துடைய காரியங்களுக்கு இமாமாக எடுத்துக்கொண்டோம். எனவே அவர் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறதா நமக்கு வேலையை தவிர, நின்றுகிட்டு அவர் சரியாத்தான் சொல்லியிருப்பாரோ, ஏதாவது அவருக்கு மறதி வந்திருக்குமோ, அல்லது ஏதாவது அவங்க தப்பா சொல்லியிருப்பாங்களோ, நம்ம அறிவு கொண்டு நம்ம சிந்திக்கிறதுக்கு நமக்கு வேலை இருக்குதோ, நம்மளும் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா, நமக்கு அறிவு இருக்கா இல்லையா, ரசூல் சொன்னாதான் என்ன என்றெல்லாம் பார்ப்பதற்கு இடமில்லை, அனுமதி இல்லை. அப்படி பார்த்தால் முனாஃபிக் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, நரகத்திற்கு ஆல்ரெடி டிக்கெட் வாங்கி கொண்ட கூட்டம், அவர்களில் சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானார், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். அப்ப ரசூல் பின்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டித்தான். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்ரவேலர்கள் சொன்னது போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம். நான் உங்களுக்கு தொட்டு தொட்டு தான் சொல்லுவேன், முழு சம்பவங்களை நீங்க தான் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடணும். சஅத் இப்னு முஆத் அன்சாரிகளுடைய தலைவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அந்த யூதர்கள் சொன்னது போன்று இஸ்ரவேலர்கள் சொன்னது போன்று சொல்ல மாட்டோம். இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள், மூசா நபியே, நீங்களும் உங்க கடவுளும் சேர்ந்து போய் அந்த பெலஸ்தீன்ல உள்ள அமாலிகா கூட்டத்தாரர்களிடத்துல சண்டை போடுங்க, நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டா எங்களுக்கு செய்தி அனுப்புங்க, நாங்க அப்புறம் வர்றோம், அது வரைக்கும் நாங்க இங்க உட்கார்ந்து அந்த செய்தியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் நபியே, நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த மலையிலிருந்து குதிக்க சொன்னாலும் குதிச்சிடறோம், எங்களை கூட்டிக்கிட்டு கடலுக்குள்ளார போனீங்கன்னா பின்னாடியே நாங்க வந்துகிட்டு இருப்போம். என்னாச்சு நபியே, நீங்க கடலுக்குள்ளார போறீங்களே, என்ன விஷயம் சொல்லி நாங்க உங்களை விட்டுட்டு தனியா நிக்க மாட்டோம், அல்லது மலையிலிருந்து ஏறி கீழே குதிக்க போறீங்களே, எதுக்கு நீங்க குதிக்கிறீங்க, நீங்க மட்டும் குதிக்கணுமா, நாங்களும் சேர்ந்து குதிக்கணுமா என்றெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். நீங்க நீங்க செஞ்சா நாங்க செஞ்சிருவோம். நீங்க பதில் வரைக்கும் தான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப புரிஞ்சுக்கணும் சம்பவத்தை, எங்க சொல்ல பதில் வரைக்கும் தான் நீங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. பதில்ங்கிறது மக்கால இருந்து ரொம்ப தூரம். அது என்ன, மக்காவுக்கு அடுத்த ஊர் ஒண்ணு இருக்கு பர்குல்கை மாதிரி, அது வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போனா கூட அங்க வரைக்கும் வந்து நாங்க சண்டை போடுவோம், உங்களை தனியா விட மாட்டோம், உங்களை நாங்கள் தனியாக விட மாட்டோம். இதுதான், அதனாலதான் இவங்களுக்கு பேரு சஹாபாக்கள், இவங்களுக்கு பேரு அன்சாரிகள், இவங்களுக்கு பேரு முஹாஜிர், இவங்களுக்கு பேரு மூமின்கள், நல்லா பேர் வச்சான். இதை செய்யாத மக்களுக்கு அல்லாஹ் முனாஃபிக்னு பேர் வச்சான். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எதை செய்யற மக்களுக்கு மூமின் பேர் கொடுத்தா அல்லாஹு தஆலா அப்படியே எப்படி சொல்றாங்களோ ஏன் எதுக்குன்னு கேட்காம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டித்தான். அவங்களுக்கு மூமின் நல்லா பேர் சொன்னா, அவங்கள ஏற்றுக்கொண்டேன்னு நல்லா பேர் சொன்னா, அதுல யாரு கொஞ்சம் தயங்குறாங்களோ நம்ம கொஞ்சம் தாமதிச்சு, நம்ம கொஞ்சம் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துப்போம். எப்படி நம்ம கொஞ்சம் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துப்போம், நமக்கும் கொஞ்சம் அறிவு வேணும்ல, எல்லாம் உன்னாலும் கித்தால லெத்த பானாக்கும். இது என்ன, நீங்க செய்யறதுலாம் ஒரு ஃபைட் ஆஃப் போரா, இது இதெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு ஒண்ணும் இல்லாம போய் தற்கொலை பண்ணிக்க போறீங்க நீங்க, அதுக்கெல்லாம் நாங்க தயார் கிடையாது. அப்படிலாம் இஸ்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு நபிக்கே கற்றுக் கொடுத்தாங்க இஸ்லாத்தை. யாருக்கு, இவங்களெல்லாம் அல்லாஹ் முனாஃபிக் என்று பிரித்து விடுகிறான், நல்லா பாதுகாப்பானாக. அப்ப இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பில் இமாம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்து வைக்கக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கணும். நபியுடைய செயல்களை பின்பற்றுதல்ங்கிற அந்த தலைப்பு, அந்த தலைப்பை ஒட்டி அவசியமான விஷயங்களை இப்ப பார்த்தோம். அதுக்கு இமாம் புகாரி எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரத்தை பார்க்கணும், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு என்ன ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தில் தனக்கு ஒரு மோதிரத்தை செய்தார்கள், செய்து போட்டுக்கொண்டார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் ஆளுகாலு போய் உடனே ஒரு மோதிரத்தை செஞ்சு போட்டுக்கிட்டாங்க, இதுல தங்கத்தில் செஞ்சு போட்டுக்கிட்டாங்க. சரியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நாட்கள் கழித்து பார்த்தாங்க, என்னப்பா எல்லாரும் கையிலும் தங்கம் மோதிரம் ஜொலிக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தங்க மோதிரத்தை செய்தேன், சரியா, இப்போது அந்த தங்க மோதிரத்தை தூக்கி எறிந்து விடுகிறேன், இனிமே நான் தங்க மோதிரத்தை அணியவே மாட்டேன், அறவே அணிய மாட்டேன், இந்நீலன் அல்பசஹு அபதா, ஹர் கிஸ் நகி பெண்ணுங்க, எவர் அண்ட் நெவர், இனிமே நான் இதை அணியவே மாட்டேன் சொன்னாங்க. ஒண்ணுமே பேசிக்கலங்க, இவ்வளவுதாங்க சொன்னாங்க. எல்லாம் தூக்கி கல்லறிஞ்ச மாதிரி எறிகிறாங்க, எதை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கல, அங்க பாருங்க நம்ம ஆளா இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, போட்டுறதெல்லாம் எடுத்து பொறுக்கி வச்சுப்பான். சஹாபாக்கள் இங்க என்ன செய்கிறார்கள், ஃபனபதன் நாஸு ஹவாதிமஹும், நபி தூக்கி எறிஞ்சாங்களா இல்லையா, எல்லாம் பொத்து 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 பொத்துன்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. முடிச்சு, அது என்ன அனுச்சுங்கிறத பத்தி நம்ம சிந்திக்க வேண்டியது கிடையாது. இப்ப இந்த ஹதீஸ் உடைய விளக்கத்துக்குள்ளார கொஞ்சம் போவோம். தெரியணுமா இல்லையா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை வைத்து தலைப்பை எப்படி நமக்கு புரிய வைக்கப் போகிறார்கள்? சில மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி செய்தால் அதுக்காக நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது, நபி சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சில மக்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் மார்க்கத்தை? நபியுடைய செயல்லாம் நமக்கு ஆதாரம் கிடையாது, நம்மளை பார்த்து உமர் ஷரீப் நீ இதை செய், இவர் இதை செய், இதை செய்யுங்க என்று நமக்கு கட்டளையா சொல்லியிருந்தா தான் நம்ம செய்யணும், இல்லைன்னா செய்ய தேவையில்லை. புரியுதுங்களா? இப்படித்தான ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், இப்படித்தானே செய்தார்கள். அது அவங்க செய்தார்கள், நம்ம நம்மளை செய்ய சொல்லவில்லை, அதனால நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சிலர் புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா. அந்த புரிதல் தவறு என்பதைத்தான் இமாம் புகாரி அவர்கள் இந்த தலைப்பின் மூலமாகவும், இந்த தலைப்புக்கு கீழ் உள்ள இந்த ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு புரிய வைக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? அல்லாஹ் நமக்கு நபியை அனுப்பிவிட்டான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய அல்லாஹ் அவர்களை நமக்கு முன் உதாரணம் என்று சொல்லிவிட்டான். அவர்கள் சொல்வதையும் நாம் கேட்க வேண்டும், அவர்கள் செய்வதையும் நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் முழுமையான பின்பற்றுதல். சொல்லை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், செயலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் இது பாகுபடுத்துதல், இது பாகுபடுத்தி பார்த்தல். புரிகிறதா இல்லையா? சொன்னாதான் நாங்கள் செய்வோம், செய்கிறத பார்த்து செய்ய மாட்டோம் என்று சொன்னால் இது அலட்சியப்படுத்துதல், உதாசீனப்படுத்துதல். இது பின்பற்றுவதின் முழு அந்தஸ்தை, பின்பற்றுவதின் முழு அர்த்தத்தை நிறைவேற்றாது, பாதி அர்த்தத்தை தான் கொடுக்கும். பிறகு இந்த ஹதீஸில் என்ன சொல்ல வருகிறார்கள்? இங்கு நம்ம இன்னொரு அடிப்படையையும் புரிய வைப்போம் இன்ஷா அல்லாஹ், அதையும் நீங்க புரியணும். என்ன புரிய வைக்கிறார்கள் நமக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இஸ்லாமை இப்படித்தான் கற்பித்துக் கொடுத்திருந்தார்கள். அதாவது, நான் சொன்னாலும் நீங்கள் செய்ய வேண்டும், நான் செய்தாலும் நீங்கள் செய்ய வேண்டும், நான் செய்துவிட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள், நீங்கள் அதை செய்யுங்கள் என்று உங்களை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. இப்ப திரும்ப மேல உதாரணத்துக்கு போறோம், அல்லாஹு அக்பர், திரும்பி பார்த்து நான் தக்பீர் கட்டினா நீங்கெல்லாம் தக்பீர் கட்டுங்க. எப்படி இமாம் சாஹிப் அல்லாஹு அக்பர்னு சொல்றாரு, சொல்லிட்டு கண்ணியத்திற்குரிய பின்னால் இருக்கும் முக்ததி அவர்களே, இப்போது நான் தக்பீர் கட்டிவிட்டேன், நீங்கள் எல்லாம் இப்போது தக்பீர் கட்டுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர், கண்ணியத்திற்குரிய முக்ததி அவர்களே, இப்போது நான் ருக்குவிற்கு சென்று விட்டேன், நீங்கள் எல்லாம் ருக்குவுக்கு செல்லுங்கள். சமியா அல்லாஹு லிமன் ஹமிதா, முக்ததி அவர்களே, நான் ருக்குவிலிருந்து எழுந்துவிட்டேன், நீங்கள் எல்லாம் ருக்குவிலிருந்து எழுந்து விடுங்கள். இப்படி ஒன்று ஒன்றுக்கு சொல்லி கடைசியில் அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சுக்குங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சுக்குங்க. இப்படியா செய்றீங்க தொழுகையில? எங்கேயாவது செய்யறாங்களா? அப்படி அப்படி செஞ்சா அது தொழுகை ஆகுமா? அப்படி செய்தால் அது பின்பற்றுதலாக ஆகுமா? இப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை புரிய வைத்திருந்தார்கள். இதுதான் தீனாக இருந்தது. எது தீனாக இருந்தது? நம்ம ரொம்ப படிக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் படிச்சாலும் தெளிவா நம்மளும் நாமும் புரிந்து பிறருக்கு புரிந்து சொல்லக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எது தீனாக இருந்தது? நபி சொல்வதையும் செய்வோம், நபி செய்வதையும் செய்வோம். தனித்து நபி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று கட்டளை போடுவதை எதிர்பார்த்து இருக்க மாட்டோம். நபியும் நபியின் சொல்லும் செயலும் தான் தீனாக மார்க்கமாக இருந்தது. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்து கொடுத்திருந்தார்கள்,
சஹாபாக்களுக்கு, நான் ஒன்றை செய்து விட்டால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், செய்து விடுங்கள். சரியா? இங்க ஒரு பிராக்கெட் வைத்துக் கொள்ளுங்க, தடுத்துட்டா செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்து விட்டு இது எனக்கென உரியது என்று தடுத்து விட்டால், அது அல்லாஹ் தடுத்தாலும் சரி அல்லது நபி தடுத்தாலும் சரி, அதை நாம் செய்ய மாட்டோம். அங்கே என்ன பொருள்? அந்த செயல் விசேஷமாக நபிக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது, அவர்களுக்கு மட்டும் விசேஷமாக கொடுக்கப்பட்ட சிறப்பு அல்லது விசேஷமாக கொடுக்கப்பட்ட சலுகை, நாம் அதில் போட்டி போடக்கூடாது. ஏன்னா ஒரு தடுப்பையும் அல்லாஹ் வச்சிருக்கான், அந்தஸ்திலே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அப்ப அப்படியும் ஒரு ஸ்டாப், ஒரு இடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். மற்ற இடங்கள் எல்லாம் பொதுவாக உங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது, அவர் போற ஸ்பீடுக்கு நீங்க போய்கொண்டேதான் இருக்கணும், அவங்க போற இடத்துக்கெல்லாம் நீங்க போய்கொண்டேதான் இருக்க வேண்டும். இது புரியுதா? அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம புரியணும்னு சொல்றோமா இல்லையா? புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா அடிப்படையா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. சஹாபாக்களுடைய செயல் ஆதாரம் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. புரியுதா இல்லையா? நபியினுடைய சொல்லும் செயலும் மார்க்கம் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. சஹாபாக்களுடைய செயல்களை நாம் கவனிக்க வேண்டும், அவையும் பின்பற்றப்பட வேண்டியதுதான் என்பதையும் இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. எப்படி அதை உணர்த்துகிறது? அது எப்படி இந்த ஹதீஸ் இருந்து புரிய வருகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், எடுத்து உடனே சஹாபாக்கள் எல்லாரும் அப்படியே செய்தார்கள். சரியா? இப்ப அடுத்து வரக்கூடிய முஸ்லிம்கள் ஆகிய நாம், வேற வழி நமக்கு இல்லை, நாமும் அப்படித்தான் செஞ்சாகணும், நாமும் இப்ப அப்படித்தான் செய்தாக வேண்டும். இல்லைங்க, இது அவங்க காலத்துக்கு அதை செஞ்சாங்க, அது அவங்க காலத்துக்கு சரியா இருந்துச்சு, நம்ம காலத்துக்கு இது ஒத்து வராது என்று சஹாபாக்களுடைய புரிதலை நிராகரித்துவிட்டு ஹதீஸை நாம் விரும்புகிற கோணத்தில் தனித்து புரிய முடியுமா? சஹாபாக்கள்லாம் ஜகாத்து கொடுங்கன்னு சொன்னா அவங்க வருஷம் வருஷம் கொடுத்தாங்க, அதுக்கு நம்மளா பொறுப்பு? எப்படி ஜகாத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டா, கொடுங்கிறதுக்கு 100 அர்த்தம் சொல்லலாம், அப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க, நிமிஷத்துக்கு கொடுங்க, மாசத்துக்கு கொடுங்க, வருஷத்துக்கு கொடுங்க, இப்படிலாம் பல அர்த்தம் கொடுக்கலாம். அதனால நம்ம விளங்குற அர்த்தம் என்ன? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு விளக்கிக்கிட்டு விளக்கம் கொடுக்கறாங்களே, இங்க என்ன கவனிக்கல அவங்க? சரி கொடுங்கன்னு சொன்னப்ப சஹாபாக்கள் எப்படி கொடுத்தாங்க? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோரணையை, அவர்களுடைய அந்த செயலை, அவர்களுடைய அந்த செய்முறையை எப்படி சஹாபாக்கள் செய்தார்களோ அப்படி செய்வதுதான் மார்க்கம். ஏனென்றால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் அது செய்யப்படுகிறது. அப்ப ஒரு ஹதீஸுக்கு ஒரு சஹாபியுடைய அமலும் மாத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சஹாபிக்கு ஹதீஸ் போய் சேரல, அல்லது சேர்ந்த ஹதீஸ சஹாபி வேற ஒரு அர்த்தத்தில் விளங்கி கொண்டாரு என்று நாம் சொல்லி சஹாபியினுடைய அமலை விட்டுவிட்டு ஹதீஸ் எடுத்துக்கொள்வோம். புரியுதுங்களா? ஹதீஸ் வந்ததற்கு பிறகு சஹாபியுடைய அமலை நம்ம முன்னாடி வைக்க மாட்டோம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது, சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையை, மன்ஹஜை, புரிதலை பின்பற்றுவது என்பதற்கு இதான் பொருள். அவங்க திருச்சி சொல்லுவாங்க நம்மளை சொல்லும்போது, இவங்க எல்லாம் கல்லீதுன்னு சொல்லிட்டு, நம்ம அப்படி செய்யல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் தான். நம்ம என்ன சொல்றோம்? ஒரு ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சஹாபாக்களுடைய செயல்தான் நமக்கு கிடைக்கிறது என்றால் நாம் என்ன சொல்வோம்? அந்த ஹதீஸுக்கு பொருள் சஹாபாக்களுடைய இந்த விளக்கம் தான், நம்ம கொடுக்கிற விளக்கம் சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு செயல்முறைக்கு மாற்றமா இருந்தா அதை தூக்கி குப்பையில போடுன்றோம். இதான் நம்ம சொல்றது. அப்ப இந்த படத்துல, இந்த இடத்துல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மோதிரத்தை அணிஞ்ச உடனே சஹாபாக்கள் எல்லாம் அணிஞ்சாங்க. அப்ப இந்த செயலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நான் செஞ்சதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில தான் சஹாபாக்கள் செய்யறாங்க. அப்ப சஹாபாக்கள் ஒன்றை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க தன்னிச்சையா செய்ய மாட்டாங்க. இப்ப இங்க இன்னொரு ஒரு விஷயத்தை பிராக்கெட்ல புரிந்து கொள்ளுங்கள், நாம் சஹாபாக்கள் என்று ஒட்டுமொத்த அந்த சமூகத்தை பேசுகிறோமே தவிர தனி நபரை பேசவில்லை. தனிப்பட்ட ஒரு சஹாபிக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அதை மற்ற சஹாபி மறுத்திருந்தால், நிராகரித்திருந்தால், அதற்கு மறுப்பு கூறியிருந்தால், அந்த தனிப்பட்ட சஹாபியுடைய கருத்துக்கு பின்னாடி நம்ம போகவே மாட்டோம். அவ்வளவு விஷயம் இருக்கு, புரியுதா இல்லையா? ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை சொன்னாங்க, உதாரணத்துக்கு பெரிய சஹாபியாவே இருக்கட்டும், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அவர்களுடைய மகனார் அவங்களை விட எவ்வளவு சிறியவர், அவர் அதை மறுத்து அதுக்கு ஹதீச சொல்லிட்டா, இப்ப நம்ம உமர் ரொம்ப பெரியவராச்சே, அப்துல்லாவுக்கு அத்தாவாச்சே, அப்துல்லாவையே பெத்தவராச்சே, ரசுல்லாவுடத்துல அப்துல்லாவை விட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களாச்சே என்று உமர் பின்னாடி போக மாட்டோம். யாரு பின்னாடி போவோம்? அப்துல்லா இப்னு உமர் பின்னாடி போவோம். எப்ப அவர் ஹதீச சொன்னார் ரழியல்லாஹு அன்ஹுமா, புரியுதுங்களா இல்லையா? அப்ப சஹாபாக்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால், அந்த சமூகம் அவர்கள் ஹதீஸின் ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள் என்பதை இங்கிருந்து புரிகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தால் அதை சஹாபாக்கள் செய்ய மாட்டார்கள். இந்த ஹதீஸ்ல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தங்க மோதிரம் அணியறத பார்த்த உடனே ஏதாவது தனியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை, எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே நான் போட மாட்டேன்னு சொன்னாங்க, நீங்க எல்லாம் போடாதீங்கன்னு இந்த ஹதீஸ்ல சொன்னாங்களா? இந்த நேரத்தில் சொல்லவே இல்லை, தூக்கி போட்டாங்க. அப்ப செய்ததையும் ரசூலுடைய செயலின் அடிப்படையில் செய்தார்கள், விட்டதையும் ரசூல் விட்டதின் அடிப்படையில் செய்தார்கள். புரியுதா? செய்ததையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்ற அடிப்படையில் செய்தார்கள், விட்டதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள் என்ற அடிப்படையில் விட்டார்கள். ஆகவேதான் நாம் சொல்கிறோம், எது சஹாபாக்களிடத்தில் தீனாக இல்லையோ அது இன்றும் தீன் அல்ல. திரும்ப ஒரு தடவை உங்களுடைய கல்புல இந்த வாசகத்தை எழுதி கொள்ளுங்க, எது சஹாபாக்களிடத்தில் தீனாக இல்லையோ அது இன்றும் தீனாக இல்லை. அதுக்கு ரொம்ப விளக்கம்லாம் தேட வேண்டியதே கிடையாது, அது அப்படிப்பட்டது தானே, நல்லது தானே, அதில் பிரயோஜனம் இருக்கிறது தானே, அப்படித்தானே, இப்படித்தானே என்றெல்லாம் நீங்க ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. மௌலூது ரசூல் சஹாபாக்கள் ஓதுனாங்களா? ஓதல. மீராது விழா சஹாபாக்கள் கொண்டாடுனாங்களா? பர்த்டே கொண்டாடுனாங்களா? இல்ல. ஷபே பராத்து கொண்டாடுனாங்களா? மேராஜ் கொண்டாடுனாங்களா? ஆஷூரா கொண்டாடுனாங்களா? இப்படி நோம்பு வைக்கிறது, ஆஷூரா அன்னைக்கு விசேஷமா சாப்பாடு ஆக்கி கொடுக்கறது எல்லாத்துக்கும், அது ஒரு விழா கொண்டாடுறது, அப்புறம் இப்படி எடுத்துக்கிட்டு போங்க நேரா. அப்ப சஹாபாக்கள் ஒன்றை விட்டு இருந்தார்கள் என்றால், யாராவது மூத்தா போயிட்டா அதுக்கு சஹாபாக்கள் ஃபாத்தியா ஓதுனாங்களா, கத்தம் ஓதுனாங்களா, ஏதாவது செஞ்சாங்களா? பார்த்துக்கிட்டே போங்க. அப்ப சஹாபாக்களிடத்தில் ஒன்று இல்லை என்றால் அது இன்றும் இல்லை தான் தீன்ல. இது இல்ல, அவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, நமக்கு இந்த பாட்டுலாம் இங்க பாட வேண்டியது இல்லை. சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பேரு தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இதுக்கு பேரு தான் என்ன? இந்த அடிப்படையா வச்சுதான் மக்களுக்கு நீங்க பிதாத்தை உணர்த்த வேண்டும், அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வதற்கு. நீங்க அவங்கள்ட்ட போய் ரொம்ப லாஜிக் பேசுனீங்கன்னா அவங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இதை தான் நம்ம புரிய வைக்கணும். இதை புரிய வச்சா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா 190 பேர் விளைவிப்பாங்க. பாருங்க, சஹாபாக்கள் இதை செய்தார்களா? இது தீன் என்ற ஒரு நல்ல காரியமாக இருந்திருந்தால் அவர்கள் செய்திருப்பார்களே. அவர்கள் செய்யாத ஒரு சிறந்த காரியத்தை நாம் செய்து அல்லாவிடத்தில் உயர்ந்து விட போகிறோமா? ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த காரியமாக இருந்து அது அவர்களுக்கு தவறி இருக்குமா? நபியோடு வாழ்ந்தவர்களாயிற்று, நம்மை விட நல்ல காரியத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாயிற்று. அப்ப இந்த அடிப்படை தான் பிதஅத்தை விட்டு ஒரு முஸ்லீம் விலகுவதற்கு தெளிவான பாதை. இதை தவிர நீங்க லாஜிக் 10 பேசுனீங்கன்னா ஷைத்தான் அவனுக்கு 100 லாஜிக்க கத்துக் கொடுப்பான். எப்படி? நீங்க இதை பிதஅத்துன்னு சொல்றதுக்கு, தப்புன்னு சொல்றதுக்கு 10 லாஜிக்க சொல்லுவீங்க, அவன் அதை மார்க்கம்னு சாதிக்கிறதுக்கு, நன்மன்னு சொல்றதுக்கு அவன் 100 லாஜிக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். கடைசியில் சண்டை பிரச்சனையில தான் முடியுமே தவிர அங்க போய் ஒரு தீர்வை நீங்கள் காண முடியாது. அப்ப இந்த விஷயத்தில் நம்ம என்ன புரிகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. முதல்ல போட்டது விரல்ல போட்டது, ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலட்டி தரையில தூக்கி போட்டாங்க, எல்லாரும் கலட்டி தரையில தூக்கி போட்டாங்க. சரியா? அப்ப இந்த சம்பவத்தை இப்படியே நீங்க வைத்துக் கொண்டு இன்னொரு சம்பவத்துக்கு கொஞ்சம் மேல அப்படியே போங்க. ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்துக்கு நம்ம போறோம். இப்ப எங்க போறோம்? ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்துக்கு போறோம். பிரச்சனை என்ன நடந்துச்சு என்பதை பல நிகழ்ச்சிகள்ல கேட்டிருப்பீங்க. ரசூல் சல்லா அலி சொல்ல மொட்டை அடிக்க சொன்னாங்க, மாட்டை வெட்ட சொன்னாங்க, ஆட்டை வெட்ட சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் செய்யற மாதிரி இல்லை, சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க. என்ன அனுமதி கிடைச்சிடாதா? ரசூல் சல்லா அலி சொல்லம் தன்னுடைய முடிவை மாத்திக்க மாட்டாங்களா? இந்த காஃபிர்கள் எல்லாம் ஒரு கை பார்த்துருவோம், மக்கத்து காஃபிர்களை ஒரு கை பார்த்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிவிட்டு அல்லது நம்ம மூத்தா போயிடுவோம் அல்லது வெட்டிவிட்டு அதுக்கப்புறமா உம்ரா செய்து அல்ஹம்துலில்லாஹ் அப்புறம் மொட்டை அடிக்கலாம், அப்புறம் குர்பானியா இருக்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சஹாபாக்கள் யாரும் இங்க மொட்டை அடிக்கிறதுக்கோ குர்பானியா இருக்கிறதுக்கோ தயார் இல்லை. எல்லாம் நின்றுகிட்டே இருக்கிறாங்க, அங்கங்க நின்றுகிட்டு பேசாம இருக்கிறாங்களே தவிர யாரும் முன்னாடி வந்து செஞ்ச பாடு கிடையாது. இதை மனசுல நிறுத்திக்கங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப கவலை. ஃபதஹல மஹ்மூமன், கவலையோட அறைக்குள்ளார போறாங்க. அறையில யார் இருந்தா? உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ரொம்ப பக்குவப்பட்ட சஹாபி பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்துட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை கவலை தோர்ந்த முகத்தோடு பார்க்கிறேனே என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன செய்ய, மொட்டை அடிக்க சொன்னா மக்கள் மொட்டை அடிக்க மாட்டேங்குது, குர்பானியை வெட்ட சொன்னா குர்பானியை வெட்ட மாட்டேங்குது, மனுஷனை தான் வெட்டுவேன்னு நிக்கிறாங்க. என்ன நிக்கிறாங்க? மனுஷனை தான் வெட்டுவேன்னு நிக்கிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அப்ப உம்மு ஸலமா சொல்றாங்க, அதுக்கு பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, ரொம்ப பெரிய கவலைப்பட தேவையில்லை, அதை பத்தி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு முடிவெட்டக்குரியவரை நீங்கள் அழைத்து உங்களது தலைமுடியை முதலிலே சிறைத்துக் கொள்ளுங்கள், பிறகு உங்களுடைய குர்பானி வாகனங்கள் குர்பானி பிராணிகளை அழைத்து வர சொல்லி அதை நீங்கள் வெட்டுங்கள், இதை செய்யுங்க நீங்க அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வஹி இறங்குகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு அழகிய ஆலோசனை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய மனைவியர்களிலே ஒருவர், நீ என்ன சொல்றது, என்ன விட உனக்கு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எங்க இங்க அங்க எப்படி, அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முடிவெட்டக்கூடிய அந்த ஹாலிக்கை ஹல்லாக்கை அழைத்தார்கள், தலைமுடியை வெட்டினாங்க, குர்பானி பிராணியை கொண்டு வர சொன்னாங்க, அறுத்தாங்க. அடுத்து நடந்தது என்ன, அங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு மண்டை தோலை பிச்சுடுவாங்க போல இருக்கு, அந்த சொல்லி எல்லாரும் மொட்டையை அடித்துக் கொண்டார்கள், குர்பானிகளை அறுத்து விட்டார்கள். இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய செயல் ரசூலுடைய செயலின் மீது அமைந்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்து விட்டார்கள் என்றால் அது டன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்து விட்டார்கள் என்றால் அது தடுக்கப்படாத வரை அங்கே கன்ஃபார்ம் ஆகிவிடுகிறது. பின்பற்றுவதை தவிர, கீழ்படிவதை தவிர, கட்டுப்படுவதை தவிர அங்கு வேறு வழி இல்லை. உடனே செய்து விட்டார்கள். அப்ப இந்த சம்பவம் நமக்கு இதை தெளிவாக உணர்த்துகிறது. அப்ப இந்த ஹதீஸ்லையும் நமக்கு இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு இதைத்தான் போதிக்கின்றது. சஹாபாக்களுடைய செயலை பாருங்க, ஒரு ஹதீஸ் நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய செயலை பாருங்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், நபியினுடைய செயல்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர மன இச்சையின்படி செயல்படக்கூடியவர்களாக இல்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்தில் நமக்கு இதை உணர்த்துகின்றார்கள். நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு இதை உணர்த்தக்கூடியதாக இருந்தாலும் பலர் அந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல அப்படி இப்படி திரிக்கலாம், எங்கேயாவது ஒரு ஓட்டையை ஏதாச்சும் அவங்க உருவாக்கலாம், புரியுதுங்களா? அதனாலதான் அதுக்கு எல்லாத்துக்கும் மறுப்பாயிடுது. இப்படித்தான் சஹாபாக்கள் புரிந்தார்கள். அல்லாஹ் சொன்னா ரசூல்லாவை முன்மாதிரி என்று, அல்லாஹ் கூறினான் ரசூல் கொடுத்ததை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று, அல்லாஹ் கூறினான் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்கள் இருந்தால் நபியை பின்தொடருங்கள் என்று. அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் சஹாபாக்கள் எப்படி விளங்கி இருந்தார்கள், நபி சொன்னாலும் நாங்கள் செய்வோம், நபி செய்தாலும் நாங்கள் செய்வோம், நபி இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம், நபி தவிர்த்துக் கொண்டிருந்தாலும் நாங்களும் தவிர்த்துக் கொள்வோம். அந்த அளவு கீழ்படிவதுதான் மார்க்கம், புரியுதா இல்லையா? அந்த அளவு பணிந்து நடப்பதுதான் மார்க்கம். சரி, இப்ப இந்த பாடத்துல இதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக இந்த ஹதீஸிலே உணர்த்துகின்றார்கள். அடுத்து ஒரு பாடம், அந்த பாடத்தினுடைய ஒரு ஹதீஸை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு படிப்போம். அந்த பாடத்துல நிறைய ஹதீஸ் இருக்கு. பாப் மா யுக்ரஹு மின தஅம்முகி வத்தனாஸுஇ வல்குலுவி ஃபித்தீன் வல்பிதா லிகௌலிஹி தஆலா யா அஹ்லல் கிதாபி லா தக்லு ஃபி தீனிகும் ولا تقولوا على الله الا الحق سوره النساء 171வது வசனம். இந்த அஞ்சாவது பாடத்துக்கு இமாம் அவர்கள் என்ன தலைப்பு வைக்கிறார்கள் என்றால், ரொம்ப துருவி துருவி ஆழமா போய் சிந்திச்சுக்கிட்டு இருக்காத, அத்தம்முக் உமுக்குன் என்றால் ஆழம், உமுக்குன் என்றால் என்ன சொல்லப்படும், ஆழம். இப்ப உமுக்குல் பஹ்ரி கடலுடைய ஆழம், அமீக்குன் அல் பஹ்ரு அமீக்குன் கடல் ஆழமானது, புரியுதா? இப்ப மார்க்கத்தில் எல்லாவற்றையும் நாம் புரிந்துதான் செயல்பட வேண்டும் என்ற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் அறிவை கொடுக்கவில்லை. ஆனா எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு, பொருள் இல்லாமல் இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். புரியல தம்பிக்கு? புரியல? மார்க்கத்தினுடைய எல்லா சொல் செயல் சட்டங்களுக்கெல்லாம் பொருள் இருக்கு, விளக்கம் இருக்கு. ஆனா அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் இந்த உலகத்திலேயே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கான்னு சொன்னா இல்ல. இப்ப லொஹர் நாலு ரக்காயத்து, எதுக்கு லொஹர் நாலு ரக்காயத்து, சுபுஹ் ரெண்டு ரக்காயத்து? அதுக்கு விளக்கம் தெரிஞ்சாதான் நான் சுபுஹே தொழுவேன் லொஹரே தொழுவேன். எப்படி சுபுஹ் எதுக்கு? சுபுஹ் நேரத்தில் வேலையே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இப்படி அறிவால கோணலா சிந்திச்சான்னு சொன்னா, இப்ப சுபுஹ்ல வேலை வெட்டி இல்லாம தூங்கி எந்திரிச்சு சும்மா இருக்கிறோம், அப்ப நாலு தொழுவோம், லொஹர் நேரத்தில் பிஸியா இருக்கிறான், வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறான், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், லஞ்ச் சாப்பிடணும், அது என்னப்பா? சுபுல ரெண்டரை காய்ச்சி சுண்ணத்து, ரெண்டரை காய்ச்சி ஃபரது, லோகர்ல நாலரை காய்ச்சி சுண்ணத்து, நாலரை காய்ச்சி ஃபரது, பின்னாடி வேற ரெண்டரை காய்ச்சி இருக்குது, அதனால இப்படி மாத்தி வச்சுப்போம். எப்படி எப்படி மாத்தி வச்சுப்போம்? எப்படி சுபுக லோகரா, லோகர சுபுகா? எப்படி லோகர் நேரத்தில் வந்து ரெண்டரை காய்ச்சி சுண்ணத்து, ரெண்டரை காய்ச்சி ஃபரலு, ஃபஜ்ர்ல நாலரை காய்ச்சி சுண்ணத்து, நாலரை காய்ச்சி ஃபரலு, நாலரை ரெண்டரை காய்ச்சி திரும்ப சுண்ணத்து. மஹாதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். போக முடியுமா? வேலை ஆகுமா? மனசு அறிவு வச்சு யோசிச்சா இப்படித்தான் வரும். மனசு அறிவு வச்சு யோசிச்சா இஷா நேரம் களைப்பா இருக்குது, வேலைலாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம், இப்ப நாலரை காய்ச்சி சுண்ணத்து, நாலரை காய்த்து ஃபர்து, ரெண்டரை காய்த்து சுண்ணத்து, மூன்றரை காய்த்து வித்துரு, என்னப்பா இது? எப்படி இப்படி நினைச்சு மகரிபு மூணு தொழுதுமா? அந்த மாதிரி தொழுதுட்டு போயிடலாம் ஈஸியா? அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்ப எதுக்கு நான் இப்படி உதாரணமா சொல்றேன்னு சொன்னா, சிரிக்கிறதுக்கா மட்டுமல்ல, அதாவது எல்லாமே நம்ம கோப்புடியில விளங்கினாதான், நம்ம அறிவுல விளங்கினாதான் நமக்கு நம்ம வந்து இப்படி ரொம்ப அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்படித்தான் போய் கடைசியில் நிக்க வேண்டியதுதான். எப்படி கிறுக்கு விளையாடின மாதிரி ஆகி கடைசியில் ஒண்ணு மார்க்கத்துல குதர்க்கமாகி வழிகேட்டில் போய் நிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி நிறைய கூட்டம் நிக்குதா இல்லையா? அப்ப நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, சொல்லப்பட்டது செஞ்சிட வேண்டியது, எவ்வளவு புரிய முடியுதோ புரிஞ்சுக்க வேண்டியது. அதுல என்ன இருக்கும், அதுல என்ன இருக்கும், அதுல என்ன இருக்கும், அப்படியே ஆழத்துக்குள்ளார போயிட்டே இருக்கலாமா? ஆழத்துல போறவன் என்ன ஆகும் ஒரு நாளைக்கு? அதுக்குண்டான கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு மீன் போகுதுன்னா என்னங்க, கடலுக்குள்ளார ஒரு மீன் போகுது, அதுக்குள்ள தாக்கத்துக்கும் நம்முடைய தாக்கத்தையும் ஒட்டு போட முடியுமா சொல்லுங்க. அப்போ ஒரு நமக்கு நபிக்கு உள்ள வேலையை நபி செய்தார்கள், உம்மத்துக்குள்ள வேலையை நம்ம செய்யணும். அதான் சொன்னாங்க தாமுக், ரொம்ப போட்டு துருவி துருவி கேள்வி கேட்டு உள்ளார போய் அதுல என்ன அதுல என்ன அதுல என்ன நோண்டாதீங்க, புரியுதா? இது தப்பு. பாடத்தினுடைய தலைப்பு இமாம் புகாரி சொல்றது, அதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாவது வத்தனாசுர், சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாதீங்க, இது சரியா அது சரியா, இது தப்பா அது தப்பா, அது ஹலாலா இது ஹராமா, அதுக்கு உனக்கு ஆதாரம் இருக்கா இதுக்கு உனக்கு ஆதாரம் இருக்கா, இப்படி விவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாதீங்க மார்க்கத்துல. மார்க்கத்துல சொல்லப்பட்ட விஷயத்துல அளவு கிடக்காதீங்க. வல் பிதா, புதுமைகளை உண்டாக்காதீங்க. இப்ப எவ்வளவு பெரிய தலைப்பு பாருங்க, ரொம்ப துருவி துருவி டீப்பா போவாதீங்க. மார்க்க விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மார்க்க விஷயத்துல அளவு கிடக்காதீங்க. மார்க்க விஷயத்துல புதுமையை உண்டாக்காதீங்க. நாலு கருத்துக்களை கொண்டு ஒரு தலைப்பை வைத்துட்டு அப்புறம் குரா சூரா நிசாவுடைய 171 வசனத்தையும் இதுல கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, உங்களது மார்க்கத்தில் நீங்கள் அளவு கிடக்காதீர்கள். அல்லாஹுவின் மீது சத்தியத்தை தவிர எதையும் நீங்கள் பேசாதீர்கள். அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை மட்டும் நீங்க பேசுங்க. சத்தியம் அற்ற பொய்யான விஷயங்களை எல்லாம் கற்பனைகளை எல்லாம் அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்தி பேசாதீர்கள். இது தலைப்போட சம்பந்தப்பட்டதா. ஹதீஸ்ல என்ன வருது, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நல்ல கவனமா கேளுங்க, முக்கியமான ஹதீஸ். இதெல்லாம் இந்த பாடத்துக்கு ரசூலை பின்பற்றுறது, ரசூலுடைய செயலை சஹாபாக்கள் எப்படி அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் ஏதாவது மறந்துருக்கலாம்ல, எப்படி எப்படியெல்லாம் சஹாபாக்களை மட்டம் தள்ள முடியுமோ அப்படியெல்லாம் மட்டம் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதுங்க. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அலியில் அஸீம். அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா துவாசிலு, நீங்க தொடர்ந்து ஒரே சஹர்ல பல நோன்பு வைக்காதீங்க. என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், ஒரே சஹர்ல தொடர்ந்து பல நோம்பு, ரெண்டு நோம்பு மூணு நோம்புன்னு சொல்லி அந்த மாதிரி நோம்பு வைக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலு இன்னக்கு துவாசிலும், நபியே நீங்க அப்படி செய்றீங்கல்ல, எப்படி செய்றீங்க, ஒரே சஹர்ல பல நோம்பு வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன தெரியுது, சொல்லை மட்டும் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கவில்லை. ரசூல் நம்ம வீட்டுக்கு வந்து கதவை தட்டி சொல்வாங்க, அதுக்கப்புறம் நம்ம செய்து கொள்ளலாம் என்று. ரசூலை செய்ய பார்த்தார்களா, உடனே பாய்ந்துட வேண்டியதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தொழுதாங்க, ராத்திரில சுத்திக்கிட்டாங்க சஹாபாக்கள்லாம், சுத்திக்கிட்டாங்களா இல்லையா, அடுத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கூட்டம் என்ன ஆகுது, கூப்பிட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மயக்கப்பட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ஆளு இல்லை, கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ஆள் இல்ல, ஃபர்துக்கு கூப்பிட்டாலே வர்றதுக்கு ஆள் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கூப்பிடல, ஆனா பள்ளிய சுத்திக்கிட்டாங்க மக்கள் எல்லாம், எங்க ரசூலை காணவே, நேத்து தொழுவு வச்சவங்க நேத்து கலந்துக்க முடியாதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ரசூல் பின்னாடி தொழுகலான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அப்படின்னு கணக்கிறாங்க. எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுக வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நபி, எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க கணக்கிறதுலாம், என்ன சொல்றாங்க, நீங்க கணக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்குது, நான் ஒண்ணு நீங்க வந்ததெல்லாம் எனக்கு தெரியல நினைச்சுக்காதீங்க, நான் எதுக்கு வரலன்னு சொன்னா இப்படி நான் தொடர்ந்து தொழுகு வச்சு அது உங்க மேல கடமையாக்கப்பட்டு அப்புறம் நீங்க விட்டுட்டா குற்றவாளியா போயிடுவீங்க, உங்க மேல இறக்கப்பட்டு தான் நான் வரலங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சஹாபாக்கள். அதாவது சஹாபாக்களுக்கு தீன் மீது உள்ள பற்று, அமல்களின் மீது உள்ள பற்று, ரசூலுல்லாவை பின்பற்றுவதன் மீது உள்ள ஆசை நமக்கு புரிய வருது. நேரத்தில் சாதாரணமானவங்க கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவங்க கல்புல ஈமான் இருக்கு என்று சான்று கொடுக்கிறான்னு சொன்னா, அவங்க கல்புல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகப்பத் இருக்கிறது என்று அல்லாஹ் சான்று கொடுக்கிறான்னு சொன்னா சாதாரணமாவா? சில பேர் சொல்றாங்க அது அந்த காலத்தோட முடிஞ்சுங்க, அந்த சர்டிபிகேட்டு அந்த இறங்கும் போது அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சான். விளக்கம் எப்படி, எப்படித்தான் ஷைத்தானோட இவங்களுக்கு தொடர்பு இருக்குதோ தெரியல, அவ்வளவு அழகா வகி அனுப்புறான் ஷைத்தான் இவர்களுக்கு. எப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குரான்ல இப்படி எல்லாம் சஹாபாக்களை புகழப்பட்டிருக்குன்னு சொன்னா அது அந்த இறக்கப்பட்ட காலத்துல இருந்த அந்த நேரத்தில் மட்டும்தான், அதுக்கப்புறம் அதெல்லாம் எக்ஸ்பைரி. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட் எக்ஸ்பைரி ஆயிடுதான். இப்ப வேற யாரு கொடுத்த சர்டிபிகேட் வந்து லைஃப் டைம் நிற்கும், லாங் டைம் நிற்கும்? மாதல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. தாங்கள் விழக்கூடிய முரண்பாடுகள் எவ்வளவு மோசமான முரண்பாடுகள் என்பதை கொஞ்சம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா? அனலைஸ் பண்ணணுமா இல்லையா? அப்ப லா துவாசிலு என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், என்ன கத்துவாசிலு? எதிர் கேள்வி கேட்கல, விளக்கம் கேட்கிறாங்க. நீங்க செஞ்சீங்கன்னு தர நாங்களும் செய்யறோம், அப்ப எங்களை செய்ய வேணாம்னு சொல்றீங்களே. இது எதிர்ப்பதல்ல, குதர்க்கம் பேசுவதல்ல, அமல்களின் மீது உள்ள ஆர்வம். புரியுதா? இபாதத்து மேல உள்ள ஆசை. அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக கஷ்டப்பட்டாதானே நமக்கு சொர்க்கம். எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவு சொர்க்கம் சொல்லியிருக்கிறீங்களே. அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்துல எவ்வளவு நம்ம இழக்கிறோமோ அவ்வளவு மறுமையில கிடைக்கும் சொல்லியிருக்கீங்களே. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு பசி பட்டினியா இருந்து நீங்களே நோன்பு வைக்கும் பொழுது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுக்கும் போது, ஏற சொல்ல நாங்கெல்லாம் சாதாரண பாவிங்க, நாங்கெல்லாம் சாதாரண மக்கள், நாங்களும் அப்படி அடைஞ்சுக்க வேணாமா? புரியுதா? உங்களுக்கு இப்படி புரியணும் ஹதீஸ. இனி உள்டாவா புரிய கூடாது, இந்த பக்கமா வந்து பார்த்து புத்தியா சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கறாங்க பார்த்தீங்களா? ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படி வணங்கணும்? அமல்கள் மேல உள்ள ஆசை. ரசூலுல்லாஹ்விடத்தில் அப்படி கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மேல உள்ள இரக்கத்துல எப்படி பதில் சொல்றாங்க? நபி யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன், ரவுஃப் ரஹீம். சொல்றாங்க, சஹாபாக்களே நான் உங்களை மாதிரி கிடையாது, என்னுடைய நிலைமை வேற. நான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்லை, இரவுல எனக்கு ரப்பு சாப்பாடு கொடுத்துருவான். நான் குடிக்காம இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ரப்பு நேரடியா தண்ணி கொடுத்துருவான். அந்த தகுதியில நீங்க இல்ல. புரியுதா? உங்களால முடியாது, உம்மத்துக்கு மேல லேசாக்கணும், அதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேனே தவிர உம்மத்திற்கு சிரமமாக்குவதற்கு நான் அனுப்பப்படவில்லை. சொல்றாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க நாடியிருந்தால், ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திலும் நீங்கள் மிஸ்வாக்கு செய்தே ஆக வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருப்பேன், ஆனா உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அப்படி நான் கட்டளை போடல. நிறைய ஹதீஸுகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாசகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு காரணத்தை சொன்ன உடனே சஹாபாக்கள் பாக்குறாங்க, நம்மள மாதிரிதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினியாக இருக்கிறார்கள் என்று அவர்களும் பட்டினி நோன்பு வைத்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சாப்பிடுகிற உணவை நான், நீங்கள் கண்ணால் பார்க்கிற உணவை நான் சாப்பிடவில்லை என்றாலும், நீங்கள் கண்ணால் பார்க்கிற தண்ணீரை நான் குடிக்கவில்லை என்றாலும், என் ரப்பு புறத்திலிருந்து எனக்கு தண்ணீரும் உணவும் கொடுக்கப்படுகிறது, அதை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. அப்ப என்ன தெரிகிறது? இந்த இடத்துல நபிக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே வேறொரு தொடர்பு இருக்கிறது, அதை நம்முடைய அறிவால் புரிந்து கொள்ள முடியாது, அதை நம்முடைய இந்த புறக்கண்களால் பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், இதோ இந்த தோட்டத்திற்கு அருகிலே எனக்கு சொர்க்கமும் நரகமும் கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டது, நான் விரும்பி இருந்தால் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு திராட்சை குடையை பீத்து உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இங்க தெரிஞ்சு எங்களுக்கு தெரியவே இல்லையே, சொல்லுவீங்களா நீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கிஸ்ராவின் கோட்டைகளை பார்த்தேன், கைசருடைய கோட்டைகளை பார்க்கிறேன் சொல்லி. எதை வச்சு பார்த்தாங்க? சேட்டலைட்டை வச்சா பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹுக்கும் அவர் நபிமார்களுக்கும் இடையிலே உள்ளது. புரியுதா? இதுல நம்ம தலையிட முடியாது, நம்மளால புரிய முடியாது. அப்ப இது ஃபலம் யன்தஹு அனில் விசாலி قال فواصل بهم النبي صلى الله عليه وسلم يومين او ليلتين ثم راوا الهلال فقال النبي صلى الله عليه وسلم لو تاخر الهلال لزدتكم கல்முன்கி லஹும். அப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களை போன்று கிடையாது, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவளிக்கப்படுகிறது, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீர் கொடுக்கப்படுகின்றது.